நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறிய கவி ஞாயிறு என்று போற்றப்படும் கவிஞர் தாராபாரதி அவர்களுடைய பிறந்த நாளான இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியின் தமிழாய்வுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கி கீதா அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் தாராபாரதியின் பங்கு குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ் இலக்கியத்தை நம்ம பறைசாற்றுறதுக்கு நிறைய கவிஞர்கள் தினந்தோறும் நிறைய கவிதை எழுதிக்கிட்டே இருக்காங்க, ஆரம்ப காலந்தொட்டு இன்னைக்கு வரைக்கும். அப்படி தமிழ் இலக்கியவாதிகள்ல கவிஞர்கள்ல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர். அவங்கள ரொம்ப முக்கியமானவர் கவிஞர் தாராபாரதி. இன்னைக்கு கவி ஞாயிறு என போற்றக்கூடிய கவிஞர் தாராபாரதி அவர்களுடைய பிறந்த தினம். பேராசிரியர் அம்மா அவர்கள்ட்ட இன்னைக்கு தாராபாரதியை பத்தின பல்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வணக்கம்மா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்கம்மா.
அனைவருக்கும் வணக்கம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவி கீதா. நான் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் இணை பேராசிரியராக கடந்த 21 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன்.
அம்மா, நம்முடைய கவிஞர் தாராபாரதி எங்கே எப்ப பிறந்தாரு, அவங்களுடைய பெற்றோர்கள் யார், அத பத்தின கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கம்மா.
கொஞ்சம் தாராபாரதி அவர்கள் 1947 பிப்ரவரி 26 திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவளை என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் வந்து துரை ராதாகிருஷ்ணன் அவர்கள். பெற்றோர் வந்து துரைசாமி புஷ்பம் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார்.
ஆமா, இப்ப கவிஞர் தாராபாரதியினுடைய இளமை பருவம் மற்றும் பள்ளி படிப்பு, குறிப்பா அவருக்கு எப்படி இந்த தமிழ் இலக்கியம் மேல ஒரு நாட்டம் ஏற்பட்டது, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
தொடக்க கல்வியை குவளை பயின்றார். உயர்கல்வியை கீழ் கொடுங்கல்லூரில் நிறைவு செய்தார். இளங்கலை வரலாறு முதுகலையில் தமிழிலும் பட்டம் பெற்றார். ஆசிரியர் பயிற்சியினை ராணிப்பேட்டையிலும் சைதாப்பேட்டை கல்வியியல் கல்லூரியிலும் பயின்றார். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்சியை மைசூரில் பெற்றார். அச்சிறுப்பாக்கம் ஒன்றியம், காட்டாங்குளத்தூர் ஒன்றியம், குடுவாஞ்சேரி போன்றவற்றில் 34 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்.
அம்மா, இப்ப கவிஞர் தாராபாரதி அவர்களுக்கு எப்ப திருமணமானது, அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தின தகவல்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கம்மா.
திருமண வாழ்க்கை 1974 ஆகஸ்ட் 22 திருமணம் நடந்தது. மனைவி சந்தான லட்சுமி, மகன்கள் விவேகானந்தன், லோகுதுரை, மகள் ஆண்டாள்.
அம்மா, நம்ம கவிஞர் தாராபாரதி அவர்கள் இந்த கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கு பின்னாடி எப்படி தமிழ் இலக்கிய துறைக்கு அவர் அறிமுகமானாரு, தமிழ் இலக்கியத்தை எழுதணும் அப்படின்னு அவருக்கு எழுத தூண்டுகோலா இருந்த நிகழ்வுகள் அல்லது ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
அவருக்கு இளம் வயது முதல் கவிதையில் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார். குறிப்பாக பாரதியின் கவிதைகள் அவரை வெகுவாக ஈர்த்தன. தனது பெயரில் உள்ள ராதா என்பதை தாரா என்று மாற்றியும் பாரதியின் மீது கொண்ட பற்றால் அப்பெயரை இணைத்தும் தாராபாரதி என்றும் பெயரில் கவிதைகள் எழுத தொடங்கினார். இவரது சகோதரர்களான துரை சீனிவாசன், புலவர் துரை மாதவன் இருவரும் இவரது கவிதைகளை வாசித்து மேலும் எழுத தூண்டுகளாக அமைந்தனர். இலக்கிய வீதி என்ற அமைப்பு இவரது முயற்சிகளுக்கு உறுதுணையாக அமைந்தது. தொடர்ந்து பல கவிதைகளை எழுதினார். தாராபாரதியின் அனைத்து கவிதைகளையும் தொகுத்து கவி ஞாயிறு தாராபாரதியின் கவிதைகள் என்ற பெயரில் நூலாக வெளியிடப்பட்டுள்ளது.
அம்மா, தாராபாரதி அவர்கள் ஆசிரியராகவும் பணியாற்றி கல்வி பணியை வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய கல்வி பணிகள் என்னென்ன, மாணவர்களுக்காகவும் ஆசிரியராகவும் அவர் எத்தகைய பணியை வந்து ஆற்றினாரு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
தாம் பணியாற்றிய பள்ளிகளில் மிகவும் மாணவர்கள் மீது மிகவும் தனிக்கவனம் செலுத்தி உழைத்தார். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மீது மிகவும் சிறப்பு கவனம் செலுத்தினார். அவர்களது வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் அமைந்திருக்கார். மாணவர்கள் தங்களது பன்முக திறமைகளை வெளிப்படுத்தும் விதத்தில் பல போட்டிகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். புதிய பாடத்திட்டத்தில் உயர்மட்ட குழுவில் ஆசிரியர் உறுப்பினராக அமைந்துள்ளார். ஆசிரியர் கையேடுகள் தயாரிப்பில் வினாவங்கி உருவாக்கத்தில் பங்கு பெற்றுள்ளார். சென்னை தொலைக்காட்சியின் கல்வி ஒளிபரப்புகள், எல்லோருக்கும் கல்வி, சான்றோர் சிந்தனை, கவிதை துளி, கவியரங்கங்கள், கவிதை பட்டிமன்றங்கள், வள்ளுவர் காட்டும் வழி, காண்போம் கற்போம், வாழ்க்கை கல்வி என பல சிறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். சன் டிவி போன்ற தொலைக்காட்சிகளிலும் தன்னுடைய பங்கை ஆற்றியுள்ளார் அவர்கள்.
அம்மா, இப்ப தாராபுரதி அவர்கள் நிறைய படைப்புகள் வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு நீங்க நிறைய சொன்னீங்க. இந்த தாராபாரதியினுடைய படைப்புகளுக்காக அவரு என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காரு, தமிழ் இலக்கியத்துக்கு தாராபாரதி அவர்கள் செய்த சாதனைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இவரது பணிகள் வந்து ரொம்ப சிறப்பானது, ரொம்ப சிறப்பானது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நன்றாக உழைத்துள்ளார். கடந்த 34 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் அறப்பணியாக செய்துள்ளார். இவரது பணிகளை பாராட்டி சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை தமிழக அரசு இவருக்கு அளித்துள்ளது. இவரது நினைவாக தாராபாரதி ஹைகூ விருது என்று ஆண்டுதோறும் அரசு வழங்கப்படுகிறது. தமிழக அரசு இவரை பற்றிய கட்டுரைகளை பள்ளி மாணவர்களின் பாடநூலில் இடம்பெற செய்துள்ளது. இவரது கவிதைகள் சிலவும் பாடநூலில் இடம்பெற்றுள்ளன. அந்த தலைப்பாகை கவிஞனின் கவிதைகளை படித்து கவிஞனானவன் நான் என்று தன்னை பற்றி கூறிக்கொண்டவர் தாராபாரதி. இலக்கிய நயமிக்க கவிதைகளையும் இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டும் பல நிகழ்வுகளையும் கவிதைகளையும் தம் படைப்புகளில் படைத்துள்ளார் கவிஞர் தாராபாரதி அவர்கள்.
ஆமா, இப்ப கவிஞர் தாராபாரதி அவர்கள் நிறைய இலக்கிய பணிகள் வந்து படிச்சிருக்கதா நிறைய சொல்றீங்க. இந்த தாராபாரதிய பாராட்டி இப்ப அவருடைய கவிதைகளை பத்தி சொல்லும் பொழுது நிறைய கவிஞர்கள் அவரை பத்தி மேற்கோள் குறிப்பிட்டு பாராட்டியிருப்பாங்க, அவருடைய எழுத்துக்களை வந்து நிச்சயமா பாராட்டியிருப்பாங்க. அவ்வாறு தாராபாரதிய பத்தி என்னென்ன கவிதைகள், என்னென்ன கவிஞர்கள் அவரை பாராட்டியிருக்காங்க, எப்படி எல்லாம் பாராட்டியிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
தாராபாரதியின் கவிதைகள் சமுதாயம் நோக்கும், இளைஞர்களுக்கான தன்னம்பிக்கை கவிதைகள் என்று பல வகைகளில் அவர் எழுதியுள்ளார். பாரதியார், பாரதிதாசன் இவங்களை மையமா வச்சு கிட்டத்தட்ட அவங்க மாதிரியே நம்ம எழுதணும் அப்படிங்கிற என்ன நோக்கத்தோடு அவரோட கவிதைகள் படைப்புகள் எல்லாமே இருக்கு. இரண்டு நாள்களாக அவர்களை பற்றி தொகுத்ததில் அதிகமாக மாணவர்களிடம் ரொம்ப அதிகமான அக்கறை கொண்டுள்ளார். அதனால் உபயமை கவிஞர் சுரதா அவர்கள் அவனோட கவிதைகள் மூலம் பாராட்டியுள்ளார். தலை சிறந்த கவிஞர் இவர் என்பதாலும், சாதிக்கும் திருநுடையார் என்பதாலும் நிலைத்த புகழ் இக்கவிஞர் பெறுவார். வெள்ளி நிலா உழவும் பாராட்டும் எதிர்காலத்தில் என்றும் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என்பவர் என்ற கவிஞர் கவித்துவ வல்லமையும் கருத்து தெளிவும் நம்பிக்கை தரும் அளவிற்கு தாராபாரதியிடம் விரவியுள்ளன என்றும் மதிப்பிட்டிருக்கிறார். இலக்கிய வீதி இனியவன் என்பவர் எளிய சொற்களால் எழுச்சியூட்டும் இவரது கவிதை வரிகளில் மொழி வளர்ச்சிக்கும் சமுதாய மேம்பாட்டிற்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் உலக சமாதானத்திற்கும் புரத்த சிந்தனைகள் தெரிகின்றன என்றும் அவருடைய கவிதைகளில் குறிப்பிட்டுள்ளார். இது போல அதிக கவிஞர்கள் இவருடைய கவிதைகளை பாராட்டி எழுதியுள்ளார்கள்.
ஆமா, கவிஞர் தாராபாரதி அவர்கள் இதுவரைக்கும் என்னென்ன நூல்கள் தமிழ்ல படைச்சிருக்காரு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
தாராபாரதி அவர்கள் கவிதை நூல்கள் வந்து கவிதை நூல்கள் 8 நூல்களை படைத்துள்ளார். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, திணையை இடித்து தெரிவாக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம், விவசாயம் இனி இவர் வேதம், கவி ஞாயிறு தாராபாரதி கவிதைகள். உரைநடை நூல்களாக 2 படைத்துள்ளார். பண்ணையபுரம் தொடங்கி பக்கிம்ஹாம் வரை வெற்றியின் மூலதனம் என்று 2 உரைநடை நூல்களையும் 8 கவிதை நூல்களையும் மொத்தம் 10 நூல்களை படைத்துள்ளார்.
கவிஞர் தாராபாரதி அவர்களுடைய இறுதி காலம் எப்படி இருந்தது, அவர் எப்போது எந்த வயதுல மறைந்தாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
தமது 54 வயதில் மறைந்துள்ளார். 2000 மே மாதம் 13 தேதி அன்று கவிஞர் தாராபாரதி அவர்கள் காலமானார். அவரது மறைவுக்கு பிறகு தமிழக அரசு அவர்களது நூல்களை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. ஆகையால் பாட புத்தகங்களிலும் பாடநூல்களிலும் அவருடைய படைப்புகள் வெளியிடப்படுகிறது.
அம்மா, தாராபாரதியினுடைய உங்களுக்கு பிடித்தமான அல்லது உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கவிதை ஏதாவது இருந்ததுன்னா கூட பொதுமக்களுக்காக அதையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கம்மா.
கவிஞர் தாராபாரதியின் படைப்புகள் செயல்கள் அனைத்தும் இளைஞர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. அவருடைய புகழ்மிக்க கவிதைகளில் இளைஞர்களுக்கு உரிய தன்னம்பிக்கை கவிதைகளாக இக்கவிதையை கூறலாம். வேலைகள் அல்ல வேள்விகளே என்ற தலைப்பில் அமைந்த கவிதை இது பாடல்களிலும் இடம்பெற்றுள்ளது. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடம் எல்லாம் வளர்ச்சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, நீ தொடுவானும் தான் உன் எல்லை, விரக்தி என்னும் சிறந்தி வேலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா, நீ இரட்டை கிளிக்கும் வெளிச்ச கீற்று, எங்கே கிழக்கென தேடுவதா, மூளையில் கிடக்கும் வாலிபனே, தினம் நீ முதுகில் வேலையை தேடுகிறாய், பாலைவனம் தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய், மண்புழு அல்ல மானிடனே, உன் மாவழி காட்டு வானிடமே, விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே, இவை வேலைகள் அல்ல வேள்விகளே என்று சிறப்பானதொரு கவிதையை படைத்துள்ளார். மேலும் ஒரு சிறந்த நிகழ்வினை இங்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். ஆசிரிய பணி என்பது ஒரு அறப்பணி என்றும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பணி என்றும், அப்பணியை சிறப்பாக செய்வதால் ஒரு சமுதாயம் எந்த அளவு முன்னேறும் என்பதும் இந்நிகழ்வால் அறிந்து கொள்ளலாம். செங்கற்பட்டு அருகே உள்ள பரனூர் என்னும் சிற்றூரில் உள்ள பள்ளியில் பாரதி பணிபுரிந்தார். அப்பள்ளியில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதை ஆசிரியர் தாரா பாரதி கவனித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது டே சேகர் என்னும் குரல் கேட்கிறது. பார்த்தால் அந்த ஊர் நாட்டாமை. டே சேகர், உங்க அப்பனை எங்கே தேடியும் காணல, நான் சீக்கிரமா பட்டணத்துக்கு போகணும், நீ வந்து எனக்கு முகசவரம் செய்து விட்டு போடா என்று என்கிறார் நாட்டாமை. தேர்வு எழுதி கொண்டிருந்த சேகர் கண்களில் அச்சம் இளிர ஆசிரியரை பார்க்கிறான். ஆசிரியர் தாரா பாரதி நாட்டாமையிடம் சென்று தேர்வு முடியட்டும், பின் அனுப்புகிறேன் என்கிறார். அதுக்கு அந்த நாட்டாமை, அதுக்கு இந்த பய பரிசை எழுத என்ன கிளிக்க போறான், அவனை அனுப்பையா முதல்ல என்று கூச்சலிடுகிறார். ஆசிரியரின் குரலை உயர்த்தி, உங்க மகன் இளங்கோவும் இங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கிறான், அவன் தேர்வு எழுதும் பொழுது பாதியிலே அழைத்து போக உங்க மனம் ஒப்புமா? உங்க மகனுக்கு ஒரு நியதி, நாவிதர் மகனுக்கு ஒரு நியதியா? இந்த இங்க என்ன நடந்தாலும் அவன் தேர்வு எழுதி முடிக்கும் வரை என்னால் வெளியே அனுப்ப முடியாது என்கிறார். ஆசிரியர் கவிஞன் கண்களில் தெரிந்த கனல் நாட்டாமை வாயை அடக்கியது. நாட்டாமை வெளியேறினார். தேர்வு முடிந்து பள்ளி மாணவர்கள் கிளம்பி போனார்கள். அப்போது சேகரின் தந்தை கலங்கிய கண்களுடன் பதற்றத்துடன் ஓடி வருகிறார். ஐயா, நாட்டாமை கூப்பிட்டதும் என் மகனை அனுப்பியிருக்கலாமே, இனி அவரை எதிர்கொண்டு என் மகனை நான் எப்படி படிக்க வைக்க முடியும் என்று அழுகிறார். அவரது கண்ணீரை துடைத்த ஆசிரியர், உங்கள் மகன் இனிமேல் என் மகன், அவனை என் வீட்டில் அழைத்து சென்று செங்கற்பட்டியில் படிக்க வைக்கிறேன், இந்த ஊரில் எவரும் படிக்காத அளவுக்கு அவனை படிக்க வைத்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன், அப்பொழுதுதான் இந்த சாதிமணி அடிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சேகரை அழைத்து சென்றார். சேகர் தாரா பாரதியின் வளர்ப்பிலேயே எம்காம் பிஎட் படித்து முடித்தார். சேகருக்கு தகுதியான வேலையும் பெற்று தந்தார். தாரா பாரதியும் அவரது துணைவியும் முன்னின்று சேகருக்கு திருமணமும் நடத்தி வைத்தனர். தமிழ் பற்று இந்த நிகழ்வு ஒரு புத்தகத்தில் படித்தேன், மிகவும் எனது மனதை பாதித்தது. ஆகையால் இதை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் பற்று, சமுதாய மேம்பாடு, தேசிய உணர்வு, உலக மனித நேயம் என்ற நான்கு திசைகளிலும் தம் சிறகை விரி பாரதியை தாய் தந்தையாகவும் பிற கவிஞர்களை வழிகாட்டியாக வரித்து கொண்டு பாடி ஒப்பற்ற கவிஞர். தமிழகம் உனது அன்னை நிலம், தமிழகம் உனது தண்டு வடம், தமிழ் உன் மூச்சின் மூலதனம், நீ தடைகள் தகர்க்கும் காலையினம் என்றும் பாடுகின்றார். ஆண்டா நடிமை உறவாக இருந்த ஆண் பெண் உறவை சரிமிக சமமாக நட்புறவாக்க முனைந்தவர் பாரதியார். அவர் வழியில் கவி ஞாயிறு தாரா பாரதி எழுதிய கவிதையாக, அரிசி வடிக்கும் பெண்கள், அரிசி வடிக்கும் கண்கள், அரிசி உலை இறக்கும் கை, அணு உலையை திறக்கும் கை என்றும் பாடுகிறார். இவர் எழுத்துக்கு எரிமலை கூட தோற்று போகும், உணர்ச்சி கனல் பற்றி எரியும் பாக்கள் இவரது படைப்பாகும். இளைஞர்களின் உயர்வுக்கு உறைவிடம் கொடுத்த உள்ளம் இந்த பாவலன் கவிதை வெள்ளமாகவும் இனிக்கும், தீமைகள் என்றெனில் அனைத்தும் எரிக்கும். புதுமை குறு கவிஞன் பாரதியின் இந்த நிகழ்வினை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன்.
கவிஞர் தாரா பாரதி அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றம் குறித்து தன்னுடைய கவிதைகள்ல என்ன மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனைகளை எழுதியிருக்கார், அதை பத்தின தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கம்மா.
பாரதியார் பாரதிதாசன் போன்று இவரும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். பெண்மை வாழ்க, பெண்மை வெல்க என்று பெண்மையை ஆராதிப்பதிலும் பாரதியை போன்று நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு கொண்ட செம்மை மாதரை போன்று போற்றுவதிலும் பாரதியோடு ஒன்றிணைந்து இயங்குகின்றார் தாரா பாரதியும். சூரியனை கூட சொக்கட்டான் ஆடலாம் என்னும் கவிதையில், பெண்ணெனி பேதை பெண்ணல்ல மேதை பெண், பெண்ணெனி பதுமை பெண்ணல்ல புதுமை பெண், மெல்லினமாம் பெண்கள் மேலினம்தான் ஆண்கள் எனும் வல்லினத்தை இடையினத்தில் தூக்கி வளர்ப்பதனால் மேலினம் என்று மிதப்போடு இருக்கின்ற ஆணினத்தையே இடுப்பில் தூக்கி வளர்ப்பதனால் தாய்மை பண்புடைய பெண்ணினம் மேலானது என்று பெண்ணினத்தின் மேன்மையை குளமாற போற்றியுள்ளார் தமது கவிஞர் பாரதி அவர்கள்.
ஆமா, இன்னைக்கு நிறைய தமிழ்ல கவிஞர்கள் தொடர்ச்சியா கவிதைகள் வந்து எழுதிக்கிட்டே வர்றாங்க. அப்படி எழுதக்கூடியவங்களுக்கு தாரா பாரதி ஒரு தமிழ் இலக்கியத்துல ஒரு கவிதையில இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய இளம் கவிஞர்களுக்கு, இளம் படைப்பாளர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முன்னோடியா திகழ்றாரு, அவரை எப்படி வழி நடத்தி அவரை பின்பற்றி இன்னைக்கு தமிழ் இலக்கியத்துல எழுதக்கூடிய கவிதைகள் எழுதுறவங்க பின்பற்றுறதுக்கு அவருடைய படைப்புகள் எந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை உள்ளதா விளங்கியது.
தாரவரதி தமது நூலில் உலகமொழி உலகமொழி அத்தனைக்கும் ஊற்றுமொழி தமிழ்தான், வேற்றுமொழி அனைத்துக்கும் விதைமொழியே தமிழ்தான், உலக மொழிகளில் காய்த்த முற்றிய மொழிகள் சிலவே அவர்கள் கணிந்து விளைந்த மொழிதான் தமிழ் மொழி என்று தமது கவிதைகளில் வெளிப்படுத்தியுள்ளார். தாய்மொழி தமிழே என் தனிமொழி முதலே வாழ்க, காய்மொழி சிலவற்றுள்ளும் கனிமொழி நீதான் என்பேன் எனும் தமிழ் மொழி வாழ்த்து பாடலில் பாடல் அடிகளில் நயமுறம் புலப்படுத்தியுள்ளார். ஒரு வாக்கியத்தில் எழுவாய் பெறும் இடத்தினை உலக அரங்கில் தமிழன் பெற வேண்டும் என்பது கவிஞனின் எதிர்பார்ப்பு. ஆழ்மன இயக்கம் ஆட்சியில், கல்வியில், கோயிலில், தமிழன் வாயினில், குழந்தையின் நாக்கில், நீதிமன்ற தீர்ப்பில், அலுவலக கோப்புகளில் அன்னை தமிழே முதன்மை இடத்தினை பெற வேண்டும் என்னும் தம் கருத்தினை தாராபாரதி அவர்கள் பல இடங்களில் தமது நூல்களில் பதிவு செய்துள்ளார்.
அம்மா, இன்னைக்கு இந்த தாராபாரதியினுடைய அந்த எழுத்துக்கள், அவருடைய முற்போக்கு அந்த சிந்தனைகள், அவர் சொன்னதுனால பொதுமக்கள்கிட்ட எத்தகைய ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கும் ஏற்பட்டிருக்கு, இன்னைக்கும் இந்த தாராபாரதியினுடைய கவிதைகளை படிக்கிறவங்களுக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை அல்லது இன்னும் நம் ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதா இருக்குங்கம்மா?
கண்டிப்பாக. இளைய தலைமுறைகளுக்கு கவிஞர் தாராபாரதி எல்லா கவிதைகளிலும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அதில் இருந்து ஒரு சில கவிதை பகிர்ந்து கொள்கிறேன். புதியதொரு உலகு செய்யும் பூமியின் அச்சு நீங்கள் என்பது இளைய தலைமுறைகளுக்கு கவிஞர் சுற்றும் புகழாரம். மேலும் அவரது கண்ணோட்டத்தில் இளைஞர்கள் நிகழ்கால உலகுக்கு நெம்புகள் போன்றவர்கள். இதுவரை உணர்ச்சி தமிழனாய் வாழ்ந்தது போதும், இனி அறிவியல் தமிழனாய் அவதாரம் எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய சூழலில் இளைய தலைமுறையினருக்கு கவிஞர் விடுக்கும் செய்தியாக அவர் கவிதைகளை படைத்துள்ளார். நேச மனங்களை நெசவுசை என்னும் கவிதையில் சிக்கல்களை சின்ன விக்கல் போல் விரட்டி எடுத்து, பிரிவினைகளை தும்மல் போல் துரத்தி எடுத்து, பூசல்களை நீக்கி போர்குரல்களுக்கு ஓய்வு தந்து, சூழ்ந்துள்ள திசைகளை எல்லாம் நமக்கு சுற்றமாக தழுவி கொண்டு, நேச மனங்களை எல்லாம் நெசவு செய்ய புறப்படுமாறு இளந்தமிழனுக்கு அறிவுறுத்தினார் தமது கவிதைகளில் தாராபாரதி அவர்கள். கிழக்கோடு கைக்குழுக்கு, மேற்கோடு புன்னகைத்தை, வடக்கோடு சேர்ந்து நட, தெற்கோடு கூடியவுன் என்ற இளைய தலைமுறை தன் நெஞ்சில் கல்வெட்டு போல் பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் நல்ல ஒரு கவிதையை தமது கவிதை நூலில் படைத்துள்ளார். இவ்வளவு நேரம் தமது தாராபாரதி அவர்களின் கவிதைகளில் இருந்து பார்த்தோம். இனி என்னுடைய கருத்துக்களாக இளைய தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று என்னுடைய எண்ணங்களாக நான் வெளிப்படுத்துகின்றேன். இளைய சமுதாயம் தான் எதிர்கால தூண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதனால அந்த எதிர்கால சமுதாயம் வந்து இப்ப எல்லாத்துக்கும் ஆடம்பரத்துக்காக நாகரிகங்கிற பேர்ல நிறைய பிள்ளைங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்காக ஒரு சின்ன வேண்டுகோளா இந்த செய்தி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உண்மையான நாகரிகத்தின் சின்னமாக விஞ்ஞான வளர்ச்சியிலையும் மக்களின் நடைமுறை பாவனைகளிலும் அன்று மக்களின் ஒழுக்கமும் நேர்மையுமே ஒரு தேசத்தின் நாகரிகத்தை எடுத்துக்காட்டக்கூடிய சின்னங்களாகும் என்று எமர்சன் அவர்கள் கூறியுள்ளார். நம் நாட்டின் முன்னேற்றம் என்பது இன்றைய இளைய தலைமுறையின் கையில் தான் உள்ளது. நாகரிகம் செயல் என்ற பெயரில் தன்னுடைய நடை உடை பாவனைகள் தலைமுடியை விதவிதமாக வெட்டி கொள்ளுதல் என்று தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தங்களுக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு பெரியவர்களை மதிக்க வேண்டும். நம் முன்னோர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து தாத்தா பாட்டு என்று அனைத்து உறவுகளுடனும் பிள்ளைகளை கண்டிப்புடனும் அடுத்தவர்களிடம் நடந்து கொள்ளும் முறைகளையும் எடுத்து கூறி வளர்ப்பார்கள். தற்பொழுது அந்த நிலை குறைந்து விட்டது, கூட்டு குடும்ப வாழ்க்கையும் குறைந்து விட்டது. நாட்டின் எதிர்கால தூண்களான மாணவ சமுதாயம் சிறப்புடனும் நல் சிந்தனையோடும் நற்குணங்களோடும் வாழ வேண்டும். இளையவர்கள் தாம் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய பண்புகளாக இளமையில் கல்வி, கல்வி நன்மை இப்பொழுது மாணவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் வந்து முழுவதுமாக தொலைபேசியை வைத்துக் கொண்டே செல்கிறார்கள். இளமையில் கல்வி, விடாமுயற்சி, நல்ல பண்பு, பெரியோரை மதித்தல், மன உறுதி, பெருந்தன்மை, செல்வத்தில் தியாகம், பதவியில் பொறுமை, நன்னடத்தை, பணிவு, தாய் தந்தையருக்கு ஊன்றுகோலாய் இருத்தல், நன்னறியுடன் வாழ்தல், புறங்கூறாது இருத்தல், மேன்மக்களை மதித்தல், சத்தியம், புலனடக்கம், சோம்பலின்மை, நாவடக்கம், பிறர் இகழாத பண்பு, எளியோக்கு ஈதல், நல்லோடைய நட்பு, இதுபோல் அனைத்து பண்புகளையும் கொண்டு இன்றைய மாணவ சமுதாயம் சிறப்புடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் புதுமைக்குரு கவிஞன் தாரா பாரதியின் பிறந்த தினமான இன்று அவரை பற்றி பேசுவதற்கு நல்லதொரு வாய்ப்பை நல்கிய புதுகை பண்பலைக்கு நன்றி, வணக்கம்.
ஆமா, இதுவரைக்கும் கவிஞர் தாரா பாரதி அவர்களுடைய எழுத்துக்களை பத்தி, அவருடைய இலக்கியங்கள், அவருடைய படைப்புகள், அவர் எழுத்துக்கள் மூலமா மனித சமுதாயத்திற்கு எப்படி மிக்க ஒரு முன்னேற்ற கருத்துக்களை வழங்கினாரு, அவை எப்படி மனிதனுடைய வாழ்க்கைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப ஒரு ஊன்றுகோலா இருந்தது அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பா, மிக தெளிவான மேற்கோள் குறிகள் அவருடைய கவிதைகளை ரொம்ப அழகா சொன்னீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோமா.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை தமிழ் இலக்கியத்தில் தாராபாரதியின் பங்கு குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் கே கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.